நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
செய்திச் சுருளில் முதலில் தலைப்புச் செய்திகள். கொரோனா வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் உள்ள ஆஸ்திரேலியர்கள் கிறிஸ்துமஸ் தீவுக்கு அழைத்து வரப்படுகின்றனர். ஆஸ்திரேலியாவில் மொத்தம் 6 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியன் ஓபன் அரையிறுதியில் ஆஷ் பார்ட்டி. இனி செய்திகளை விரிவாக பார்ப்போம். கொரோனா வைரஸ் தொற்றினால் அதிகம் பாதிக்கப்பட்ட சீனாவின் ஹூபி மாகாணத்தில் சிக்குண்டுள்ள சுமார் 600 ஆஸ்திரேலியர்கள் அங்கிருந்து அழைத்து வரப்பட்டு மருத்துவ பரிசோதனைகளுக்காக கிறிஸ்துமஸ் தீவுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக பிரதமர் ஸ்காட் மோரிசன் அறிவித்துள்ளார். முதியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் கொரோனா வைரஸின் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்குடன் சீனாவில் இருந்து அழைத்து வரப்படும் ஆஸ்திரேலியர்கள் கிறிஸ்துமஸ் தீவுக்கு அனுப்பப்படவுள்ளார்கள். 14 நாட்கள் அங்கு தனிமைப்படுத்தப்பட்ட பின்னரே அவர்கள் ஆஸ்திரேலியாவின் பிற பகுதிகளுக்கு அனுமதிக்கப்பட அரசு திட்டமிட்டுள்ளது. வுகானில் தனிமைப்படுத்தப்பட்ட மற்றும் இலகுவில் நோய் தொற்று ஏற்படக்கூடும் என்ற அபாயத்தில் உள்ள ஆஸ்திரேலியர்கள் சீன அரசாங்கத்தின் ஒப்புதலுடன் கிறிஸ்துமஸ் தீவுக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார்.
But I stress there is a rather limited window here, and we are moving very, very swiftly to ensure that we can put this plan together and put the operation together. I stress that this will be done on a last in, first out basis.
கொரோனா வைரஸ் தொற்றின் மையமான சீனாவின் ஹூபே மாகாணத்தில் 600 மேற்பட்ட ஆஸ்திரேலியர்கள் அங்கிருந்து வெளியேறுவதற்கு பதிவு செய்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் மோரிஸ் பெயின் தெரிவித்துள்ளார். உள்ளூர் அதிகாரிகள் ஆஸ்திரேலிய அதிகாரிகளுடன் இணைந்து ஆஸ்திரேலியர்கள் புறப்படும் செயல்முறையை செயல்படுத்துவார்கள் என்று அமைச்சர் பெயின் கூறியுள்ளார்.
Our embassy in Beijing will now be seeking formal approval from the Chinese government to assist the departure of Australians in accordance with the requirements that were provided to diplomatic missions in the briefing in Beijing on Monday. We are positioning a consular team from Shanghai to be able to support any action that we take.
இதேவேளை சீனாவின் ஹூபி மாகாணத்தில் இருந்து அழைத்து வரப்படுவோர் கிறிஸ்துமஸ் தீவுக்கு அனுப்பி வைக்கப்படுவதற்கு முன்னர் அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிரியா நடேசன் குடும்பம் அங்கிருந்து வெளியேற அரசு அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரியா நடேசன் குடும்பத்துக்கு இது பற்றி எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என்று அவர்களது சட்டத்தரணி கரீனா ஃபோர்டு எஸ்பிஎஸ்ஸிற்கு கூறியுள்ளார்.
At least though, on the minister's lawyer's side, they have indicated they are seeking instructions and will get back to us, so they responded as soon as I put that request in.
பரவுகின்ற கொரோனா வைரஸ் குறித்த கவலைகள் அதிகரித்து வரும் பின்னணியில் தேசிய மருத்துவ கையிருப்பில் இருந்து 1 மில்லியன் மாஸ்க், அதாவது முகமூடிகளை பாவனைக்கு விடுவதாக அரசு அறிவித்துள்ளது. இம்முகமூடிகள் கொரோனா வைரஸ் அறிகுறிகளை கொண்ட நபர்களுக்கும் அவற்றை மதிப்பீடு செய்யும் மருத்துவர்களுக்கும் முன்னுரிமை ரீதியில் வழங்கப்படும் என்றும், முகமூடிகள் பொதுமக்களுக்கு தேவையில்லை என்றும் நாட்டின் தலைமை மருத்துவ அதிகாரி பிரெண்டன் மர்ஃபி கூறியுள்ளார்.
There is no evidence of human to human transmission in Australia. The Australian public should go about their business reassured that the risk to them is extremely low. We are well prepared if more cases come. We're well prepared in our state and territory health services to isolate people as necessary and manage them.
கொரோனா வைரஸை மெல்பர்னில் டோரத்தி இன்ஸ்டிடியூட்டின் விஞ்ஞானிகள் மீள் உருவாக்கியுள்ளனர். இது சீனாவுக்கு வெளியே முதன் முதலாக நடைபெற்ற கொரோனா வைரஸின் மீள் உருவாக்கமாகும். இந்த வைரஸ் ஜனவரி 24 ரோயல் மெல்பர்ன் மருத்துவமனைக்கு வந்த ஒரு நோயாளியின் மாதிரியில் இருந்து வளர்த்து உருவாக்கப்பட்டுள்ளது. இது உலகெங்கிலும் உள்ள ஆய்வகங்களுக்கு வழங்கப்படுவதற்கு முன்பு உலக சுகாதார நிறுவனத்துடன் பகிரப்படவுள்ளது. கொரோனா வைரஸின் மீள் உருவாக்கமானது அந்த வைரஸின் அறிகுறிகளை நன்கு புரிந்து கொள்ள ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவக்கூடும். அத்துடன் ஆன்டிபாடி எனப்படும் எதிர்ப்பு சக்தி சோதனை மற்றும் தடுப்பூசியை உருவாக்க இது உதவும் என டோரத்தி இன்ஸ்டிடியூட்டின் டாக்டர் மைக் கேட்டன் தெரிவித்துள்ளார்.
Obviously, although the testing can be done in standard laboratories, you shouldn't culture exotic viruses like this outside secure high containment laboratories. And they're hard work to get in and out of. So we've had on the flask of the cell culture a video camera that has been linked up.
கொரோனா வைரஸினால் சீனாவில் இதுவரை 130க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்துள்ளார்கள். அத்துடன் உலகளாவிய ரீதியில் 5,500க்கும் மேற்பட்ட மக்களை அந்த வைரஸ் பாதித்துள்ளது. இந்த நிலையில் கொரோனா வைரஸ் குறித்த உலகளாவிய ஆபத்து அளவை, அதாவது குளோபல் ரிஸ்க் லெவலினை, மிதமான நிலையில் இருந்து உயர்வான நிலைக்கு WHO எனப்படும் உலக சுகாதார அமைப்பு உயர்த்தியுள்ளது. இதுவரை 4 பேர் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திலும், 2 விக்டோரிய மாநிலத்திலும் என மொத்தம் 6 பேர் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் நோய் தொற்றின் தீவிரம் அதிகரித்து வரும் நிலையில் மக்கள் சீனாவுக்கான தமது பயணத்தை மறுபரிசீலனை செய்யும்படியான அறிவுறுத்தலை அரசு ஸ்மார்ட் டிராவலர் வலைத்தளத்தில் பதிவிட்டுள்ளது. இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். விளையாட்டு மானிய நிதி ஒதுக்கீட்டில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படும் பின்னணியில் உள்ளூர் விளையாட்டுக் கழகங்களுக்கு நிதி அளிப்பதற்கான முடிவுகள் எவ்வாறு எடுக்கப்பட்டன என்பதனை கண்டறிய செனட் விசாரணையொன்று நடத்தப்பட வேண்டும் என்று லேபர் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு தேர்தலுக்கு முன்னர் அரசினால் குறிவைக்கப்பட்ட தேர்தல் தொகுதிகளில் மேலதிக வாக்குகளை பெற $100 மில்லியன் விளையாட்டு மானிய திட்டத்தை அமைச்சர் பிரிஜெட் மெக்கன்சி பயன்படுத்தினார் என்று குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள பின்னணியில் செனட் விசாரணையொன்றினை லேபர் கட்சி கோரியுள்ளது. குறித்த பணம் எவ்வாறு விநியோகிக்கப்பட்டது என்பது தொடர்பில் தாமும் சமூகமும் பதில்களை எதிர்பார்த்திருப்பதாக எதிர்க்கட்சியின் விளையாட்டு தொடர்பிலான பேச்சாளர் டான் ஃபாரல் தெரிவித்துள்ளார்.
And we will start the process of finding out what's gone on here and getting to the bottom of this rather tawdry scandal that has developed over the last 2 weeks. We intend to ensure that we discover exactly what's gone on here.
இனி இன்று என்னிய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 68 அமெரிக்க சதங்கள், 123 இலங்கை ரூபாய் 35 சதங்கள், 48 இந்திய ரூபாய் 40 காசுகள், 92 சிங்கப்பூர் சதங்கள், 2.77 மலேசிய ரிங்கித். இனி விளையாட்டுச் செய்தி. இன்று நடைபெற்ற ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் பெண்களுக்கான காலிறுதி ஆட்டம் ஒன்றில் 4வது தரவரிசையில் உள்ள ருமேனிய நாட்டு சிமோனா ஹோலப் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அவர் எஸ்டோனியாவின் அனட் கொண்டாவிச்சாவை 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் தோற்கடித்தார்.
You still feel the pressure, you still feel the, you know, the heaviness of this tournament. I just feel more confident and I feel like I'm able to do it. So it's just a feeling that you don't see this trophy is impossible anymore. So this is what I'm feeling about the Grand Slams now.
இதேவேளை நாளை மாலை தரவரிசையில் முதலாவது இடத்தில் உள்ள ஆஸ்திரேலிய வீராங்கனை ஆஷ் பார்டி அமெரிக்க வீராங்கனை சோஃபியா கெனை அரையிறுதிப் போட்டியில் சந்திக்க உள்ளார். தற்போது ரஃபேல் நடால் கலந்து கொள்ளும் ஆண்களுக்கான காலிறுதி ஆட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. SBS தமிழ் ஒலிபரப்பு ஒலிக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போம். பெர்த் மழை பெய்யும் சாத்தியம் உண்டு, 23 செல்சியஸ். அடிலேட் மிகவும் சூடான வெயிலார்ந்த காலநிலை, 42 செல்சியஸ். மெல்பர்ன் கோடை வெயில், 39 செல்சியஸ். ஹோபார்ட் கோடை வெயில், 33 செல்சியஸ். கன்பரா அநேகமாக வெயிலார்ந்த காலநிலை, புகை மூட்டமாக இருக்க வாய்ப்புண்டு, 38 செல்சியஸ். சிட்னி தெளிவாகும் காலநிலை, 29 செல்சியஸ். பிரிஸ்பர்ன் மேகமூட்டமான காலநிலை, 31 செல்சியஸ். டாவின் ஓரிரு மழை, இடியுடன் கூடிய மழை பெய்யலாம், 33 செல்சியஸ். இத்துடன் செய்திச் சுருள் நிறைவு பெறுகிறது.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.